உங்கள் வார்த்தா ஆப் வழங்கும் தவக்கால சிலுவை பாதை 8 நிலை. இயேசு எருசலேம் பெண்களுக்கு ஆறுதல் கூறுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டீர். இயேசுநாதர் எருசலேம் பெண்களுக்கு ஆறுதல் சொல்லுகிறார். விவிலிய சிந்தனையாக லூக்கா 23:27-28 வசனங்கள். பெருந்திரளான மக்களும் அவருக்காக மாரடித்து புலம்பி ஒப்பாரி வைத்த பெண்களும் அவர் பின்னே சென்றார்கள். இயேசு அப்பெண்கள் பக்கம் திரும்பி, எருசலேம் மகளிரே, நீங்கள் எனக்காக அழ வேண்டாம், மாறாக உங்களுக்காகவும் உங்கள் மக்களுக்காகவும் அழுங்கள் என்றார். அதற்கு பவுல் மறுமொழியாக, நீங்கள் அழுது ஏன் என் உள்ளத்தை உடைக்கிறீர்கள்? நான் ஆண்டவர் இயேசுவின் பெயருக்காக எருசலேமில் கட்டப்படுவதற்கு மட்டுமல்ல சாவதற்கும் தயார் என்றார். ஆம், எருசலேம் பெண்களுக்கு ஆறுதல் சொன்ன இயேசு கிறிஸ்து நமக்கும் ஆறுதல் கூறுகிறார். நாம் செய்த பாவங்கள் பலவாயினும் இயேசு அதை மன்னித்து, உனக்காக நான் சிலுவை மரத்தை ஏற்றுக்கொண்டேன், உயிரை கொடுத்தேன், எனக்காக நீ என்ன செய்தாய்? நீ அழ வேண்டாம், மாறாக மனம் திரும்பினால் போதும் என இயேசு கூறுகிறார். அன்போடும் அரவணைப்போடும் இயேசு கிறிஸ்துவை நம் வாழ்வில் ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து அவரின் வாழ்வில் நாம் நிலை பெற தொடர்ந்து தியானிப்போம். இயேசுவோடு இக்கல்வாரி பலியில்
ஆறுதல் சொல்றாரு. ஆனா நாம எல்லாரும் அவங்களுக்கு மட்டும்தான் ஆறுதல் தந்தாருன்னு அவரை திட்டிக்கிட்டு, எனக்கு இதை செய்ய மாட்டற கடவுளேன்னு புலம்புறோம். ஏன், எங்க வீட்டில் எடுத்துக்கோங்க, பெண் குழந்தைனா இதை தான் பண்ணணும்னு ஒரு இமேஜை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க.
ரொம்பவும் சரியா சொன்ன ஜான்சி. இங்கேயும் ஒரு நிகழ்வு அப்படிதான் இருக்கு, அதை பார்க்கலாம்.
என்ன சகாயோ, பூசம் முடிஞ்சு வந்தா ஸ்தோத்திரம்லாம் சொல்றது இல்லையா அம்மாக்கு?
ஸ்தோத்திரமா, தப்பா நினைக்காதீங்க.
சரி, இப்பதான் என் பையனுக்கு ஃபோன் பண்ணிருக்கேன், வந்துட்டு இருக்கான். அந்த இருதயராஜ் இருக்கிறான்ல, அவன் ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கான்ப்பா. அவன் கிறிஸ்துவனாப்பா, உன்னெல்லாம் பார்த்தாலே எனக்கு அவ்வளவு கோவம் வருது. கடவுள் மேல சத்தியமா சொல்றேன்ப்பா, அவெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டான் பாறேன்.
அம்மா இருங்க, அவர் மேல உங்களுக்கு தனிப்பட்ட கோபம் இருக்கலாம். உங்களோட தேவையில்லாத கோபத்துக்காக கடவுளெல்லாம் சேர்த்து பேசுறீங்களேம்மா. ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இயேசு கிறிஸ்து பெண்களுக்கு ஆறுதல் சொன்னார். ஆனால் நம்மளோட எண்ணத்தை பாருங்களேன், ஆலயத்தில் திருப்பதி முடிச்சுட்டு வெளியே வந்த உடனேயே இப்படி பேசிகிட்ருக்கோம். திருப்பாடல் 37:1 தீமை செய்வோரை கண்டு மனம் புழுங்காதே, பொல்லாங்க செய்வோரை கண்டு பொறாமைப்படாதே, ஏனெனில் அவர்கள் புல்லை போல் விரைவில் உலர்ந்து போவர், பசும் பூண்டை போல் வாடி போவர்னு சொல்லுது. அதனால் ஆண்டவரை நம்பி நலமானதை செய்தா, நம் வழியை ஆண்டவர்கிட்ட ஒப்படைச்சா, அவர் நம் சார்பாக இருந்து செயலாற்றுவார். அதை மறக்காதீங்கம்மா.
பெண்களுக்கு ஆறுதல் சொன்ன இயேசு எனக்காக அழாதீர்கள் அப்படின்னு சொல்லும்போது அவர் எந்த அளவுக்கு இறை திட்டத்திற்காக பொறுமையாக சகிச்சுக்கிட்டாருன்னு தெரியுது.
கடவுளும் மனுஷனை படிக்கும்போது இதை தான் செஞ்சாரு. அதே மாதிரி இந்த உலகம் அவரோட விருப்பப்படி இருக்க நாம எல்லாரும் இப்ப வேண்டிக்கலாம்.
ஜெபம். ஆறுதலான இறைவா, எங்கள் ஆறுதலும் எங்கள் மகிழ்ச்சிக்கு ஆதாரமாகவும் நீரே இருப்பதற்காக உமக்கு நன்றி. எங்கள் கலாச்சாரத்தாலும் எங்களின் அவநம்பிக்கையினாலும் அவல ஓசையின் குரலாகவும் அழுகையின் முகமாகவும் நாங்கள் மாறிவிட்டதற்காக எங்களை மன்னித்தருளும். உமது மகிழ்ச்சியின் நற்செய்தியை நாங்கள் பரப்பிட இல்லாமையாலும் இயலாமையாலும் வாழ்வில் படிப்பை இழந்து அல்லலுறும் எம் சகோதரர் சகோதரிகளுக்கு உமது ஆறுதலை அளிக்க எங்களுக்கு உமது மகிழ்ச்சியின் நிறைவை தாரும். நீரே எங்கள் வாழ்வில் துணையாயிரும். ஆமேன். இயேசுநாதர் கூறுகிறார், கொஞ்சம் கேளுங்கள், இதயத்தில் தாட்சியும் சாந்தமும் நிறைந்தவர் நான் என்பதை என்னுடன் பயணிக்கையில் சற்று உணர்ந்து கொள்வாயா? தாழ்ச்சி என்பது என் தெய்வீக போதனை. அது என் தூய்மையின் பரிசுத்த முத்திரை. தந்தையின் பரிவிரக்கத்தை பெற்றுக்கொள்வதற்காக நிபந்தனைதான் தாழ்ச்சி. ஒரு ஆன்மா சாத்தான் மீது கொள்ளும் மிகப்பெரிய வெற்றிதான் தாழ்ச்சி என்னும் புண்ணியம். சாத்தானின் முதல் தாக்குதலிலேயே அவன் மண்ணை கவ்வச் செய்யும் ஆற்றல் மிக்கதுதான் தாழ்ச்சி. இதுவே நமது அரணும் கேடயமாகும். அன்னை மரியின் தாழ்ச்சியினால் மீட்பராகிய நான் மனு உருவானேன். பரிசுத்த ஆவியார் மரியின் மீது நிழலிட்டதால் இந்த வையகத்தை நான் முத்தமிட வைத்தது தாழ்ச்சியே என்பதை உன் மனதில் பதிவு செய்திடு. தாழ்ச்சியே ஆடையாக கொண்ட ஆன்மா பொறுமை மிகுந்தது, துன்பங்களை தொடர்ந்து தாங்கக்கூடியது, மென்மையானது, அன்பு நிறைந்தது. தாழ்ச்சியால் வரும் இனிமை உள்ளத்தில் சாந்தத்தையும் அமைதியையும் வழங்கி சமுதாயத்தை வெற்றி கொள்ள செய்கிறது. முடியாது என்பவற்றை வெற்றி கொள்ள செய்யும் நிலை இறைவனில் தொடுதல் ஆகும். இதற்கு மன உறுதி தேவை. கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றி அவர் வாக்களித்ததை நீங்கள் பெற்றுக்கொள்ள உங்களுக்கு மன உறுதி தேவை. என் பொருட்டும் உங்கள் பொருட்டும் எழுந்த வாக்கு இதுவே. மானிடரின் மீட்புக்காக நான் வாழ்ந்த காலத்திலும் உங்களின் ஒன்றிணைப்பில் வாழும் இவ்வேளையிலும் என் பொறுமையால் உங்கள் ஆன்மாவை எனக்கு சொந்தமாக்கிக் கொள்ள சொல்லண்ணா துயரங்களையும் வேதனைகளையும் தாங்கிக் கொண்டேன். அன்று என் அன்னையின் தாழ்ச்சியே யூதர்களின் தாக்குதலை தாங்கும் கேடயமாக விளங்கியது. என் துன்பத்தை தாங்கிய வியாகுலை அன்னையாகவும் துயருவோருக்கு துயர் துடைக்கும் அன்னையாகவும் ஆதரவு கேட்டு கரம் நீட்டுவோருக்கு இடைவிடா சகாய அன்னையாகவும் பலதரப்பட்ட மக்களின் தேவைகளுக்கேற்ப கருணை புரிந்திடும் அமல உற்பவியாகவும் இருந்து வருகின்றார். எனவேதான் இன்றைய நாட்களில் நான் உங்களோடு சற்று என் துன்பங்களில் பங்கேற்க உரையாட வந்துள்ளேன். சற்று கவனிப்பீர்களா என்று இறைவன் கேட்கிறார். கடவுளின் அன்பிற்காக நாம் மேற்கொள்ளும் சவால்களை சோதனைகளை விருப்பத்துடன் சகித்துக் கொள்வதே பொறுமையாகும். தவிர்க்க முடியாத ஒவ்வொரு சோதனைகளையும் பொறுமை வெகு இலகுவாக்கிவிடும். அதாவது உடல் வேதனைகள், வறுமை, அவதூறுகள், கண்டனங்கள், ஓரங்கட்டப்படுதல், தனிமை ஆகியவற்றை தாங்குகின்ற பொறுமைதான் மெய் ஞானமாகும். அதே வேளையில் மற்றவர்களை புண்படுத்தும் சொற்களை நாம் ஏற்கும்போது அதனை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் தேவை. மகனே, மகளே, என் பாடுகள், துன்பங்கள், வேதனைகள், அவச்சொற்கள் உங்களுக்கு முன் உதாரணமாய் இருக்கட்டும் என்பதே மறவாதே. மனிதராக பிறந்தாலே நம் வாழ்வு ஒரு கண்ணீர் பள்ளத்தாக்குதான் என்பதை என் 33 வருட அனுபவம். மனிதராக பிறந்தவர்கள் அனைவருக்கும் உலக கவலைகள், ஆன்மீக கவலைகள், வீட்டு பிரச்சனைகள் என்று பலவற்றை சந்திக்க நேரிடும். அதுவும் என்னை போன்று பிறரை அன்பு செய்து வாழும்போது நேரிடும் பேரிடர்கள் சொல்ல முடியாதது என்பதை என் அனுபவத்திலிருந்து பதிவு செய்கிறேன். நமது வானக வீட்டிற்கு செல்லும் பாதையில் பல இடர்கள் தோன்றுவது நமது வானக தந்தையின் இரக்கத்தினால்தான். எனவே அந்த இரக்கத்தை பெற இறைவனிடம் தொடர்ந்து மன்றாடுவோம். இன்றைய வார்த்தா ஆப்பில் 8 நிலையை நாம் தியானித்தோம். மீண்டும் அடுத்த பகுதியில் இயேசுவின் 3 முறை கீழே விழும் நிலையை தியானிப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நம் வார்த்தா ஆப்பில்.